அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
சீன செய்திகளை வாசிப்பவர்கள் சார்லஸ் பீட்டர் மற்றும் முரளிதரன். சீன பங்கு சந்தைகள் இன்று நல்ல உயர்வை சந்தித்திருக்கும் நிலையில் கடந்த சில நாட்களில் ஏன் வீழ்ச்சி ஏற்பட்டது என்பது குறித்த விசாரணையை சீன அதிகாரிகள் துவங்கியுள்ளனர். கடந்த 3 வார காலகட்டத்தில் சீன பங்கு சந்தைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் கிட்டத்தட்ட கால் பங்கு நிதி சந்தையிலிருந்து வெளியேறியது. இந்த பிரச்சனையின் காரணமாக சீன சந்தையின் முதிர்ச்சியின்மை வெளிவந்திருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.
சிரியாவில் நெருக்கடிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்த நாட்டை விட்டு வெளியேறிய மக்களின் எண்ணிக்கை 40 லட்சத்தை கடந்துவிட்டதாக அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. தமது தலைமுறையினர் சந்திக்கும் மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடி இது என்று அந்த அமைப்பின் தலைவர் அன்டோனியோ குட்ரஸ் விவரித்துள்ளார். துருக்கி, லெபனான் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கு வெளியேறியுள்ள சிரிய அகதிகளுக்கு உதவ தேவையான நிதியில் 1/4 மட்டுமே அந்த அமைப்புக்கு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிரியாவில் நிலைமைகள் மோசமடைந்து வரும் நிலையில் பலர் தங்களின் உயிரை பணையம் வைத்து மத்திய தரைக்கடலை கடந்து ஐரோப்பியா செல்ல துவங்கியுள்ளனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கிரேக்கம் தனது கடன் பிரச்சினைக்கு தீர்வை முன்வைப்பதற்கான காலக்கெடு முடிவடையவிருக்கும் நிலையில் தன்னுடைய தீர்வு திட்டத்திற்கு அரசியல் ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளில் கிரேக்க பிரதமர் அலெக்சிஸ் சிப்ராஸ் ஈடுபட்டுள்ளார். கிரேக்கம் தனது கடன் பிரச்சினைக்கு புதிய தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைகிறது. புதிய தீர்வு திட்டத்தை முன்வைத்தால்தான் கடன் அளிப்பவர்களிடமிருந்து 3வது தவணைத் தொகையை பெற முடியும். வரி அதிகரிப்பு, ஓய்வூதிய சீர்திருத்தம் உள்ளிட்டவைகள் அடங்கிய தன்னுடைய திட்டத்திற்கு ஆதரவை பெற சிப்ரஸ் தனது அமைச்சரவை கூட்டத்தை இன்று கூட்டியிருந்தார். இந்த புதிய தீர்வு திட்டத்தை சனிக்கிழமையன்று ஐரோப்பிய நாடுகளின் நிதியமைச்சர்கள் பரிசீலிப்பார்கள். இதனையடுத்து ஞாயிற்றுக்கிழமையன்று ஐரோப்பிய நாடுகளின் உச்சிமாநாடு நடக்கவிருக்கிறது. வங்கிகள் மூடியிருப்பது தொடரும் என அறிவித்திருக்கும் கிரேக்க அரசு 1 நாளைக்கு 60 யூரோ மட்டுமே எடுக்க முடியும் என்ற கட்டுப்பாடு திங்கட்கிழமை வரை தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது.
ஆப்கானிஸ்தான் கிழக்கு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் இஸ்லாமிய அரசு போராளி குழுவைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாயிதுல்லா சாஹிப் என்று அறியப்பட்ட இவர் பாகிஸ்தானில் உள்ள தாலிபான்களின் பேச்சாளராக செயற்பட்டு வந்துள்ளார். ஆனால் கடந்த ஆண்டு இஸ்லாமிய அரசு அமைப்பில் இவர் இணைந்து கொண்டார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
காசாவில் காணாமல் போன 2 இஸ்ரேலிய குடிமக்களுக்கு ஹமாஸ் இயக்கமே பொறுப்பு என இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். காணாமல் போனவர்களில் ஒருவரான அவ்ரஹம் மெங்கிஸ்டுவை மீட்க எல்லா முயற்சிகளும் செய்யப்படும் என நெத்தன்யாகு தன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அவர்கள் காசாவில் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை என இஸ்ரேலிய ஜனாதிபதி ருவன் ரிவ்லினும் தெரிவித்துள்ளார். எத்தியோப்பிய வம்சாவளியை கொண்ட மெங்கிஸ்டு கடந்த ஆண்டு இஸ்ரேல் காசா யுத்தம் முடிவடைந்து 2 வாரங்களுக்கு பிறகு சட்டவிரோதமாக காசாவிற்கு சென்றதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
ஜப்பானில் உள்ள ஒரு பழச்சந்தையில் ஒரு கொத்து திராட்சை பழம் $8,200 விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த கொத்தில் உள்ள ஒவ்வொரு பழமும் $250 மதிப்பு பெற்றிருக்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
கோலாலம்பூரில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த IS தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 2 பேரை கைது செய்திருப்பதாக மலேசிய காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்குலகைச் சேர்ந்தவர்கள் அதிகம் புழங்கும் பொழுதுபோக்கு மையங்கள் மற்றும் இடங்களை இவர்கள் குறிவைத்திருந்ததாக நம்பப்படுகிறது. சிரியாவில் இருக்கும் இஸ்லாமிய அரசு அமைப்பின் மூத்த உறுப்பினர்களிடமிருந்து இந்த 2 சந்தேக நபர்கள் உத்தரவுகளை பெற்றிருந்ததாக மலேசிய காவல்துறையின் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார்.
ஜெர்மன் தலைவர்களை அமெரிக்கா உளவு பார்த்த சம்பவம் முன்னர் நினைத்ததை விட மோசமான நிலைமைக்கு சென்றுள்ளதாக ஜெர்மனியிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த புதன்கிழமை விக்கிநியூஸினால் வெளியிடப்பட்ட ஆவணங்களுக்கு அமைய அமெரிக்க தேசிய பாதுகாப்பு அமைப்பு ஜெர்மனின் கடைசி 3 அதிபர்களை கண்காணித்து வந்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.